நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. சமுதாயத்துக்கு உபயோகமான பல நிகழ்ச்சிகளை நம்ம கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிருகங்கள்னு சொல்றத விடவும் பறவைகள் இதை வந்து ரெஸ்கியூ பண்ணி பாதுகாப்பான இடத்துல சேர்க்கக்கூடிய அனிமல் ரெஸ்கியூவர்ஸ் அதை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, வின்னி பீட்டர் அண்ட் பாலகுமார். இப்போ அவங்கள்ட்ட என்னன்னு கேட்கலாம். இப்போ நம்ம பேப்பரில் பார்க்குறோம் நிறைய இந்த மாதிரி ரெஸ்கியூ சொசைட்டிஸ் இருக்குது, நாய்களுக்காகட்டும் குதிரைகளுக்காகட்டும் பறவைகளுக்காகட்டும். உங்களுடைய அமைப்பு மற்றதுலேருந்து எப்படி வித்தியாசப்பட்டது, எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதெல்லாம் பற்றி விரிவாக சொல்லுங்கண்ணே.
ஹாய், ஐ எம் வின்னி பீட்டர். நான் அனிமல் ரெஸ்கியூஸ் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து வந்திருக்கேன். நான் ஒரு PhD ரிசர்ச் ஸ்காலர், என்வரன்மெண்டல் சயின்ஸில் என்னோடய PhD பண்ணிகிட்ருக்கேன்.
வணக்கம், என் பேர் பாலகுமார். நான் ஒரு PhD ஸ்டூடெண்ட். நான் பயோடெக்னாலஜியில் PhD பண்ணிட்டுருக்கேன். நான் அனிமல் ரெஸ்கியூஸில் நான் ஒரு மெம்பராக இருக்கேன். இந்த அனிமல் ரெஸ்கியூஸ் பற்றி சொல்லணும்னா, எங்களோட ஆர்கனைசேஷன் எப்படின்னா, பொதுவாக மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, விலங்குகள் அப்படின்னா நம்ம வந்து மனிதர்கள் வளர்க்குறது வந்து நாய் தான் நாயைத்தான் காப்பாற்றணும், அதைத்தான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் ஆர்கனைசேஷனோட மோட்டிவ் வந்து என்ன அப்படின்னா, விலங்குகளை தவிர மிச்சதும் இருக்குது, அதையும் வந்து எல்லோரும் கவனிக்கணும், அதையும் பார்க்கணும், அது மேலே அக்கறை எடுத்துக்கணுங்கிறதா எங்களோட மோட்டிவ். நாங்கள் விலங்குகளை தவிர, விலங்குகள் அப்படின்னு பொதுவாக நாய் அப்படிங்கிற நாயை தவிர என்னென்னா, பறவைகள் மேலே நாங்கள் பொதுவாக அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி, எங்கே அடிபட்டுருக்கு அப்படின்னா அதை போய் காப்பாற்றுறது, அதை கொண்டு வந்து அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதை ஃபாரஸ்ட் காலேஜில் வச்சு நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம்.
சரி, இப்போ நீங்கள் எல்லா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இல்லைங்களா, இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது, எப்படி ஆரம்பிச்சிங்க, ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு இன்வால்மெண்ட் வந்தது, அவுட் ஆஃப் லவ் ஆர் ஹியூமனிட்டி ஆர் கம்பேஷன் ஃபார் அனிமல்ஸா பேர்ட்ஸ், அது மாதிரிலாம் பற்றி பேசுங்களேன்.
நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதே ஒரு ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டிருந்தாலோ இல்லை ஒரு பூனை அடிபட்டிருந்தாலோ எங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்ருந்தோம். கூடவே இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய பிற அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் கூட இணைஞ்சு பண்ணிகிட்ருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இதை ஆரம்பித்து, முக்கியமாக பறவைகள், ஏன்னா அனிமல் வெல்ஃபேருங்கிறது பாலகுமார் சொன்ன மாதிரி விலங்குகள் அப்படின்னா நாய் பூனை குதிரை இந்த மாதிரி விலங்கு இதை மட்டும்தான் கொண்டு வராங்க, பறவைகள் அப்படிங்கிறது யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் பறவைகளுக்கு தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது முறையிலையும், ஒரு சயின்டிஃபிக் இன்புட்டோட ஒரு அனிமல் வெல்ஃபேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையிலையும் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். இந்த அனிமல் ரெஸ்கியூஸுங்கிற அமைப்பு ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் ஆரம்பித்தது போன நவம்பரில் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப நார்மலாக, எந்த ஒரு ஆர்கனைசேஷனுங்கிற நேம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த அனிமல் ரெஸ்கியூஸ் அமைப்பானது ஒரு 60-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது, எல்லாரும் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு யார் யாருக்கு எப்பப்போ டைம் கிடைக்குமோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி இந்த அனிமல் வெல்ஃபேர்க்கான சேவைகளை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ 60 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்க, 60 உறுப்பினர்கள் சொன்னீங்க, அப்போ எல்லாருமே ஒவ்வொரு காலேஜில் எங்கேயாவது நீங்கள் பிஸியாக இருந்துட்டுருப்பீங்க, உங்கள் ரிசர்ச்சில் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லைங்களா. சரி, ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பேர்டு அடிபட்டு இருக்குது இல்லைனா வந்து தவறான முறையில் அது பிடிக்கப்படுது அப்படின்னா, உங்களால் எப்படி வந்து அதை பாதுகாப்பு கொடுத்து ரெஸ்கியூ பண்ண முடியும், அதெல்லாம் சொல்லுங்களேன். உங்களோட அந்த வே ஆஃப் டீலிங் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இந்த மாதிரி இப்போ பறவைகள் வந்து எங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பறவைகள் அடிபட்டிருக்கு அப்படின்னா, நாங்கள் 60 ஸ்டூடெண்ட் இருக்கோம். 60 ஸ்டூடெண்ட்டில் எங்களுக்கு ஒருத்தருக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்தாலும், இப்போ நான் எதாவது பிஸியாக இருந்தனாலும் எங்கள் கூட இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அது ஃபஸ்ட்டு நாங்கள் எந்த ஏரியா அப்படின்னு லொக்கேட் பண்ணுவோம், அந்த ஏரியாவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். உடனே போய் பார்க்க சொல்லுவோம், பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, சார் இந்த மாதிரி பேர்டு இப்படி அடிபட்டிருக்கு, அது வந்து விங்கில் அடிபட்டிருக்கு, அதுக்கு வந்து ரெக்க உடஞ்சிருக்கு, இல்லை யாரும் மூக்கு கட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கேஜில் வச்சுருக்காங்க, அது எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிப்போம். ஷார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இப்போ விங்கில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஓகே விங்கில் அடிபட்டிருக்கு, அது வந்து விங்கெல்லாம் அசையாமல் ஏதாவது ஒரு பஞ்சுக்குள்ளே எல்லாம் வைங்க, ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு நல்லா துணிகளுக்குள்ளே வச்சு அடிபடாமல் மாதிரி கொண்டு வாங்க. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லுவோம். சொன்னோன்னா அவங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடனே ரெடி பண்ணிடுவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க ரீச் ஆனோன்னா அடுத்த சில மணி நேரத்தில் நாங்களும் ரீச் ஆகிடுவோம். அது மாதிரி அந்த பக்கத்தில் வேறு யார் இருக்காங்களோ அவங்கள ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அதை நாங்கள் மறுபடியும் அந்த பறவையை கொண்டு வந்து ஃபாரஸ்ட் காலேஜில் அதை வச்சுட்டு எங்கள் டாக்டர் இருக்கார் டாக்டர் மனோகரன் கிட்ட வந்து நாங்கள் சஜஷன் கேட்போம். அவர் சொல்வார் என்ன ட்ரீட் பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுக்கலாம், நேச்சுரலாக எங்களால் கொடுக்க முடிஞ்ச மெடிசன்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது நல்லா வளர்ந்தோன்னே அதை மறுபடியும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதான் இப்போ நாங்கள் வரைக்கும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம்.
சரி, இப்போ நம்ம வெளியே எங்கேயும் போகிறோம்னு வைங்களேன், நிறைய இடங்களில் பார்க்குறோம், நிறைய ஜங்ஷனில் நானே பார்த்துருக்குறேன், நிறைய கேஜஸில் வந்து இந்த மாதிரி பறவைகள் எல்லாம் பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. அங்கெல்லாம் நீங்கள் போயிருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் போகும்போது உங்களுக்கு த்ரெட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்திருக்குதா, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
த்ரெட்ஸ்ன்னு இது வரைக்கும் எதுவும் எங்களுக்கு வந்ததில்லை. பட் எங்களோட இது என்ன அப்படின்னா, பறவைகள் அப்படின்னா பொதுவாக வீட்டில் அதிகமாக வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பறவை வந்து பாரக்கீட்னு சொல்லுவாங்க, பச்சை கிளி. அதுதான் அதிகமாக வீட்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அது விற்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது, கோயம்புத்தூர்லேயே இருக்குது. அந்த மாதிரி கிளிகளை வச்சு வளர்க்க அந்த கிளிகளை விற்கக்கூடிய அந்த இடங்களில் கிளிகள் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் பட்சத்தில் நாங்கள் முதல்ல அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுவோம் அங்கே கிளிகள் வித்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செந்தில்குமார் அவர், ரேஞ்சர் நடராஜன் சார், அப்புறம் சிசிஎஃப் சீஃப் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் மனோஜ்குமார் சர்க்கார், இவர் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை அனுப்பி அதை சீஸ் பண்ணிடுவாங்க. அதை சீஸ் பண்ணி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. இங்கே அவினாசிலிங்கம் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ரேஞ்ச் ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு வருவாங்க. அங்கே நாங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த கிளிகள் அப்படிங்கும்போது பொதுவாக வச்சு வளர்க்கக்கூடிய விற்கக்கூடிய கிளிகளாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய கிளிகளாக இருக்கட்டும், ரெக்கைகளும் மூக்கும் அதோட அழகும் வெட்டப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வெட்டப்பட்டிருக்க கிளிகளோட ரெக்கைகள் திரும்ப வளரணும், மூக்கு வளரணும் அப்படின்னா அதற்கு ரெக்கைகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளையிங் ஃபெதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பறப்பதற்கு உதவக்கூடிய அந்த கிளிகள் அந்த ரெக்கைகள் வளர்றதற்கு குறைந்தது 3 மாதம் அவகாசம் வேணும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாங்கள் 3 மந்த்ஸ் நாங்கள் அந்த கிளிகளை நாங்கள் டெய்லியும் மெயின்டைன் பண்ணி ஃபுட் அண்ட் அதுக்கான மெடிசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி அந்த ரெக்கைகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நாங்கள் எந்த ஏரியாவில் ரிலீஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி பண்ணுவோம். நாங்கள் இப்போது பேரக்கிட்ஸ் பொறுத்தவங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு பேரக்கிட்ஸோட இக்காலஜி ஆஃப் பேரக்கிட்ஸ், கேஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேரக்கிட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இடத்துல நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்.
இப்போ கிளி அப்படிங்கும்போது நம்ம இதிகாசங்களில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி ஆண்டாள் கையிலெல்லாம் கூட கிளி இருந்திருக்குது. கிளியை வந்து வீட்டில் வளர்க்குறது காரணம், இப்போ ஒரு சின்ன ஒரு பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட கிளி மாதிரி இருக்கிறா, கிளி மாதிரி பேசுகிறா அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். கிளிகளை வந்து எதற்காக வீட்டில் வளர்க்குறாங்க, என்ன பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் வந்து சில மிருகங்கள் இந்த ஷெடியூல் சொல்கிறோம் இல்லையா, இதில் வருது இந்த ஷெடியூலில் வந்தால் பேர்ட்ஸை வளர்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க, அந்த ஷெடியூல் அதெல்லாம் பற்றி என்ன விரிவாக சொல்லுங்களேன்.
வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி ஷெட்யூல் 1லிருந்து ஷெட்யூல் 4 வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு மிருகம் விலங்குகள் பறவைகள் எதையும் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. ஆனால் பொதுவாக வந்து வீட்டில் வச்சு அதிகமாக வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு வைல்ட் லைஃப் பறவை அப்படின்னா கிளிகள் தான். ஸோ இந்த கிளிகள் பொறுத்த வரைக்கும் எதுக்காக வீட்டில் வச்சு வளர்க்காங்க அப்படின்னா ஒரு ப்ரைடுக்காக, ஒரு பெருமைக்காக வீட்டில் வச்சு வளர்த்துறாங்க. ரெண்டாவது ஒரு கம்பேனியனாக, ஒரு நாயை எப்படி வீட்டில் வச்சு வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி கிளியும் வச்சு வளர்க்குறாங்க. சிலர் தலைமுறை தலைமுறையாக எங்கள் வீட்டில் அவங்க அப்பா கிளி வச்சுருந்தாங்க, ஸோ அது இன்னும் இருந்துட்டு இருக்குங்கிற காரணத்துக்காக வச்சுருக்காங்க.
இப்போ கிளி வந்து நம்ம சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லுமா? ஏன்னா சில பேர் அதுக்காக வளர்க்குறேன் அப்படின்றாங்க, நாங்கள் சொன்னதை அப்படியே ரிப்பீட் பண்ணுது அப்படின்றாங்க, அதெல்லாம் உண்மையாக அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
கிளி சொன்னதை திருப்பி சொல்லுங்கிறது உண்மைதான் மேம். ஒரு எந்த ஒரு பேசக்கூடிய இல்லை அந்த ஸ்லாங்கில் வரக்கூடிய எந்த ஒரு பறவையாக இருந்தாலும் நம்ம ரொம்ப வருஷமாக வீட்டில் வச்சு சொன்னதை திருப்பி சொல்ல வச்சு அது சொல்லும். ஸோ கிளி பேசுங்கிறது கரெக்டு தான், பட் நம்ம ஒரு நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம கிளி பேசும், நம்ம பேரை சொல்லுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்காக ஒரு அரை அடி கூண்டுக்குள்ளே ஒரு கிளியை வச்சு அதை வந்து நம்ம பார்த்து சந்தோஷப்படுறது வந்து நம்மளோட மனசாட்சிக்கு அது நல்ல விஷயம் இல்லை. இப்போ கிளியை வீட்டில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் நாங்கள் வந்து கேஜிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேரக்கீட்ஸ்ன்னு சொல்லி தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய கிளிகள் என்ன மாதிரி கூண்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க, அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அதுபடி பார்க்கும்போது மோஸ்ட்லி ஒரு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு கூண்டில் தான் வச்சு வளர்க்குறாங்க. கிளியே பறவைகள் அப்படிங்கிறது பறப்பதற்காக ஒரு படைக்கப்பட்ட ஒரு உயிரினம். அதோட இறக்கைகள் இருக்கிறதே வந்து பறக்கிறதுக்காக தான். ஆனால் நம்ம அந்த இறக்கைகளை பிடிச்சி கட் பண்ணி, அதோட ஃபெதர்ஸை கட் பண்ணி, அதோட பீக்கை கட் பண்ணி நம்ம வந்து கூண்டுக்குள்ளே வச்சிருக்கிறது, ஒரு சின்ன ஒரு அறைக்குள்ளே நம்மளோட கையும் காலையும் கட்டி நம்மளை உட்கார வச்சோம்னா நமக்கு என்ன ஒரு மனநிலை இருக்குமோ அந்த மனநிலை தான் அந்த பறவைக்கு இருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை உட்கார வச்சுட்டு நீ என்ன சொல்லுன்னு சொன்னாலும் நம்ம சொல்லுவோம், ஏன்னா நமக்கு வந்து வேறு வழி இல்லை. அந்த மாதிரி தான் பறவைகள். அந்த பறவைகளை நம்ம இந்த மாதிரி கேஜில் வச்சு நம்ம அந்த பறவைகளை பார்க்குறத விட அந்த பறவைகள் நம்ம வீட்டை தேடி வர்றதுக்கான வழிமுறைகளை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு மரம் வச்சு வளர்க்கலாம், தானியங்கள் வைக்கலாம், பறவைகளுக்கான நம்ம சாப்பாடு வைக்கும்போது தண்ணி வைக்கும்போது பறவைகள் நம்ம வீட்டை தேடி வரும். அதில் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு. அதை நம்ம அனுபவித்து பார்க்கும்போது நம்ம பறவை கூண்டுக்குள்ளே வச்சு கிளியை வச்சு வளர்க்குறது எவ்வளோ பெரிய தவறுங்கிறது நமக்கு புரிய வரும்.
இந்த ஷெட்யூலில் வரக்கூடிய பறவைகளை வந்து சட்டத்துக்கு புறம்பாக வளர்த்தா என்னென்ன தண்டனைகள் இருக்குது, எப்படி நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுறீங்க, இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட பறவைகளை வளர்த்தா என்னென்ன சட்டம் என்ன சொல்லுது, அதுக்காக எத்தனை பறவைகளை நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறீங்க?
நாங்கள் எங்கள் அனிமல் ரெஸ்கியூஸுங்கிற அமைப்பில் மோர் தென் 100 பேர்ட்ஸ் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம், ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக கிளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா 250 கிளிகளுக்கு மேலே நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். அதில் ரெக்கைகள் வர்ற வரைக்கும் வச்சிருந்து விட்டுருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, வைல்ட்லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 படி கிளி ஷெட்யூல் 4 வரைக்கும் வரக்கூடிய விலங்குகளையோ இல்லை பறவைகளையோ வச்சு வளர்க்குறதும் விற்பதும் வாங்குவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதையும் மீறி வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் வீட்டில் வச்சு வளர்ப்பவர்களுக்கும் வெவ்வேறு விதமான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. 3 வருடம் வரைக்கும் உள்ள சிறை தண்டனையும் உண்டு, அபராதமும் விதிக்கப்படும், அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். அவர்கள் எந்த மாதிரி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி இதில் அவங்க வந்து அது பிடிபட்டாங்கங்கிறத பொறுத்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள என்கொயரி பண்ணி அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அவங்க கொடுப்பாங்க.
சரி, அப்புறம் நம்ம நடைபாதையில் பார்க்குறோம், கிளி ஜோசியம் ரொம்ப முக்கியமான இது. நம்மளோட தலைவிதியை கிளிகிட்ட போய் கேட்குறோம், அதுவே கூண்டுக்குள்ளே இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
நார்மலாக இப்போது கிளி ஜோசியம் அப்படின்னு பார்த்தா மூட நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலில் சும்மா ஒரு தானியத்தை வச்சுட்டு கால் விரலை ஆட்டுவாங்க, அது தகுந்த மாதிரி அது வந்து சீட்டு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு என்ன சொன்னால், கிளி ஜோசியம் கேட்டோம் அதனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் விட கிளி எங்கே இருக்குது, ஒரு நம்ம உள்ளங்கை அளவுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே இருக்குது. அது அவ்வளோ பெரிய, இவங்க வின்னி சொன்ன மாதிரி 2 அடி நீளமுள்ள ரக்கை விரிக்கக்கூடிய ஒரு பறவை வந்து ஒரு நம்ம உள்ளங்கை அளவுள்ள பெட்டிக்குள்ளே வச்சு அவங்க சொல்ல வைக்கிறாங்க. அது ஒரு கொடுமையான விஷயம். அது அப்படி சொல்லி நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். அது ஒன்று. அடுத்தது, நம்ம இப்போ உடனே கிளியை வச்சிருக்கவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்.
பாலகுமார் சொன்ன மாதிரி கிளி ஜோஷிக்காரங்க கிட்ட இருக்கிற கிளி வந்து பல வருடங்களாக அவங்க கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் கிளி ஜோஷியம் பார்க்குறவங்க வந்து ஒரு குலத்தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட வாழ்வு ஆதாரம். அந்த அதை வச்சு தான் அவங்களோட லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்கள் கிளியை வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து கிளியை நாங்கள் பறிக்கிறதுங்கிறத வந்து ஒரு உயிரினத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு உயிரினத்தை நம்ம வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ எங்கள் அனிமல் ரெஸ்கியூஸில் நாங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க கூட சேர்ந்து அதை படிச்சுட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க, என்ன சிலர் வந்து அவங்களுக்கு வேற தொழில் தெரியாத காரணத்தினால கூட வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து அந்த கிளியை வாங்கி நாங்கள் அதை ரீஹாபிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு இதை பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்கும். நாங்கள் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட பறவைகளை ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். பானோல், ஏஷியன் கோயில்ஸ், க்ரோ, மைனா, ரெட் வென்டட் புல்புல், இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பறவைகளை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். சில பறவைகள் ஃபெதர்ஸ் அடிபட்டு வந்திருக்கு, விங்ஸ் அடிபட்டு வந்திருக்கு. அந்த மாதிரி விங்ஸ் அடிபட்டு வந்த பறவைகளுக்கு எக்ஸ்ரே தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் எங்கள் வெட்டினரியன்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்போம். எக்ஸ்ரே தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ரே எடுத்து அந்த எக்ஸ்ரே படி அதுக்கான ஆப்ரேட் பண்ணி அதை வந்து அந்த போன்ஸ் சேர்த்துறதுக்கான எல்லா எங்களால் முடிஞ்ச எல்லா வகையான இதையும் பண்ணி அதில் சக்ஸஸும் ஆயிருக்கோம். அது அல்லாமல் விலங்குகள்னு பார்க்கும்போது எல்லா டைப் ஆஃப் டாக்ஸு, ஈவன் ஆமைகள் கூட நாங்கள் பார்த்துருக்கோம், ஸ்னேக் ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம். ஸோ எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். முக்கியமாக பறவைகளை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம்.
ஃபண்டிங் சம்மந்தமாக கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் ஓன் ஃபண்டிங் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு சொந்த பாக்கெட் மணி, எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுக்கறது, எங்களுக்கு கிடைக்கிற ஃபண்டிங்கை வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வேறு யாரையும் எதிர்பார்க்குறதில்ல. இப்போ திடீர்னு எக்ஸ்ரே எடுக்கணும், ஆமாம் செலவாகும், என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்ரே எடுக்கணும், பணம் இல்லை அப்படின்லாம் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்ரே எடுப்போம். அடுத்தது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அதனால் அவங்ககிட்ட கேட்டு அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு உடனே அதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறது. அடுத்தது இதுக்கு டெய்லி பேரக்கீட்டுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணணும், அதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். அதனால் எங்களுக்கு வர ஃபண்டிங்கில் அதை வச்சு அதை மேனேஜ் பண்ணிட்டு டெய்லியும் ரெண்டு வேளை அதுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த மாதிரி பறவைகள் தடுப்பு விதை இருக்குது இல்லையா, இதுக்குண்டான விழிப்புணர்வெல்லாம் நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா அமங் ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கோயஸ், எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்களேன்.
விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் எங்களோட முக்கிய நோக்கமா வச்சிருக்கோம். நாங்கள் அனிமல் ரெஸ்கியூஸ்ல 4 டிவிஷன் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிசர்ச் அண்ட் அட்வொகசி, செகண்ட் ஒன் இஸ் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன், தேர்ட் ஒன் இஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் டெவலப்மெண்ட் அண்ட் சப்போர்ட். இதில் தேர்ட் ஒன் கம்யூனிட்டி எஜுகேஷன் தான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டிவிஷன். இதில் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் பொதுவாக அனிமல் வெல்ஃபேர் ஓரியன்டாகவும் பண்ணியிருக்கோம், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாகவும் பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரி மூவிஸ் ரன் பண்ணியும் பண்ணுவோம். அது இல்லாமல் முக்கியமாக போன வருஷம் அனிமல் டே October 4 வருது, போன வருஷம் அனிமல் டே ப்ரோக்ராம் அப்போது புரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் தானியங்கள் மட்டுமே உபயோகித்து கிளிகளை நான் வச்சு வளர்க்கக்கூடாதுங்கிறத போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிக்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்கள் பண்ணணும், ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். இதில் என்ன அப்படின்னா எங்கள் அந்த ஆர்ட் ஒர்க் அந்த புரூக்ஃபீல்ட்ஸ் மாலுக்கு வந்த பொதுமக்களுக்கு நல்லா ரீச் ஆச்சு. அதில் வேர்டிங்ஸ், சிறகடிக்க பறந்த என்னை சிறையில் அடைக்காதே அப்படிங்கிற அந்த வேர்டிங்ஸோட பண்ணியிருந்தது மக்களுக்கு நல்லா ரீச் ஆச்சு. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வடவெளியை சேர்ந்த கேடி குமார் அப்படிங்கிறவர், பாம்பேயில் இருந்தவர், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலையில் ஒரு கிளியை வந்து அவர் வந்து அலெக்சாண்டரின் பேரக்கீட்னு சொல்லக்கூடிய ஒரு கிளியை வந்து அவங்க வீட்டில் அடிபட்ட நிலையில் கொண்டு வந்தவர், 3 வருஷமாக அவர் வீட்லேயே வச்சு பார்த்துட்டு இருந்தார், ஒரு சின்ன கேஜில் வச்சு பார்த்துட்டு இருந்தார். எங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு கிளியை வீட்டில் வச்சு வளர்க்க கூடாதுங்கிற அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி தெரியாமல் வச்சுருந்தேன், நான் சரண்டர் பண்ண தயார்னு சொல்லி அவரே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து அவரோட கிளியை வந்து அவர் சரண்டர் பண்ணிட்டு போனார். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துது. முக்கியமாக எங்களுக்கு வந்து மீடியா சப்போர்ட், ப்ரெஸ் பேப்பர்ஸ், பத்திரிகை துறை, அப்புறம் உங்களை போன்ற சமுதாய வானொலி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இதனால் எங்களுக்கு வந்து நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது.
இது தவிர உங்கள் அமைப்பு என்னென்ன செயல்களில் ஈடுபட்டிருக்குது?
எங்கள் அமைப்பில் வந்து நாங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பேர்ட் வாட்சிங் ப்ரோக்ராமுக்கு போவாங்க. நாங்கள் எங்கள் டீமில் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு முறை பேர்ட் வாட்சிங் போயிருக்கும்போது எங்கள் டீமில் வந்து ஒருத்தர் வந்து இந்த சின்ன பையன் வந்து ஒருத்தர் மரத்தில் ஏறி இந்த ஒன்று குருவி கூட்டை எடுத்துட்டு போயிட்டு இருந்தாப்புல, இது என்ன இந்த பையன் எடுக்கிறாங்க, ஏன்னா எங்கள் டீமில் எல்லாம் பேர்ட் வாட்சிங்னா இது என்ன நெஸ்ட் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த குருவி கூட்டில் வந்து உள்ள ஒரு 3 குஞ்சு இருந்தது பார்த்துருக்காப்புல. ஆக்சுவலாக அது ஒரு தூக்கணாங்குருவி கூடு, அதில் வந்து உள்ள புல்புல்லோட குஞ்சு வச்சுருந்தாப்புல. இது அதில் இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நான் தாங்க அதில் ஏறி அங்கேருந்து எட்டு வந்தேன்னே. அப்போ அந்த பையன், அந்த சின்ன பையன், அந்த பையனுக்கு வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, அது ஒரு உயிரினோம் அப்படின்லாம் சொன்னேன்னா, அப்புறம் அவன் எல்லாம் சுற்றி இருக்கிறது நாங்கள் எங்களெல்லாம் கேமராலாம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு உடனே கொடுத்துட்டாப்புல. அதை வந்து நாங்கள் இந்த புல்புல்ல வந்து என்ன பண்ணோம், நாங்கள் வந்து வச்சு அதுக்கு ஃபீட் பண்ணி அதை வந்து பறக்க விட்டுருக்கோம். அது ஒன்று. அடுத்து இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு தடவை இந்த வெட்லேண்ட் சர்வே டைமில் வந்து நான் பேர்ட் வாட்சிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வெட்லேண்ட் சர்வேல இருக்கும்போது அங்கே இருக்க பசங்க வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அவங்களுக்கெல்லாம் என்னென்னா உண்டுவில் எடுத்துகிட்டு போகிறது, இந்த குளத்தோரங்கள் இருக்கிற பறவைகளை வந்து உண்டுவில் அடிக்கிறது, இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது, அதை வந்து அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி. அப்புறம் நம்ம அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, அது பாவம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், அவன்ட்டு இல்லைங்க இது நிறையா இருக்குது, இது செத்த என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பறவை அப்படின்னா அதை அடிபட்டு அதுக்கும் வலிக்கும், அது மறுபடியும் அது சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிறது தெரியாது. நார்மலாக மனுஷங்களை விட மற்ற விலங்குகளை விட இந்த பறவைகளுக்கு வந்து சின்னதாக அடிபட்டாலும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அது சும்மா அப்படி கையில் பிடிச்சிங்கனாலே அது ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் கிளிக்கூனில் நாமெல்லாம் நினச்சிக்கிறோம் கிளி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வந்துருக்கோம், ஓ நம்மளுக்கு ஏதோ விளையாட்டு காட்டுது நடந்து காட்டுதுன்னு நினைக்கிற, அதெல்லாம் வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ யானையே இப்படி வந்து ஃபுல்லாக காதை ஆட்டிகிட்டே இருக்குது, இப்படி இப்படி ஆடிட்டே இருக்குது, அது என்னென்னா அது ஸ்ட்ரெஸ், அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக பண்ணுற விஷயம் அது. அதே மாதிரி தான் இந்த பறவைகளுக்கும், பறவைகளில் வந்து இந்த உண்டி வில்ல அடிக்கிறது, கல் எடுத்து வீசுறது, அது கூட்டு கூடு கட்டினா உடனே அந்த கூட்டு போய் பிக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. இது மக்களுக்கு வந்து அவங்களா இது வந்து கொஞ்சம் அதுவும் ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்சிடர் பண்ணணும்.
சரி, பேர்ட் வாட்சிங் போகிறேன்னு சொன்னீங்க. இப்போ கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் பேர்ட்ஸ் அதர் தேன் நார்மல், இது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா க்ரோ, பீஜன், பேரட், அதுதானே. இது தவிர வேறு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பீஷீஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அப்படின்னா என்னென்ன வெரைட்டி இங்கே வருது?
பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வெட்லேண்ட் பேர்ட்ஸ், வெட்லேண்ட் அசோசியேட்டட் பேர்ட்ஸ், ஃபாரஸ்ட் பேர்ட்ஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. இப்போது கோயம்புத்தூர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம கோயம்புத்தூரை சுற்றி நிறைய ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் இருக்குது. அதில் பார்க்கும்போது மினிவெட், காமன் அயோரா, பார்பெட், காப்பர்ஸ்மித் பார்பர்ட், இந்த மாதிரி புல்புல், அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் பேர்ட்ஸ் இருக்குது. வெட்லேண்டும் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸில் பெலிகன்ஸ், பெயிண்டட் ஸ்டாக், ஸ்டில்ட், டர்ன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸும் வருது. ஃபாரின்லேருந்து வரக்கூடிய பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் நம்ம கோயம்புத்தூர் வெட்லேண்ட்ஸ்க்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் நெக்டு ஃபாலரோப், கல், வெளிநாட்டிலிருந்து கூட பறவைகள் நிறைய வருது. ஸோ இந்த மாதிரி பறவைகள் வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம ஊரை தேடி வரக்கூடிய பறவைகள், நம்ம ஊரை தேடி வரக்கூடிய பறவைகள் இருக்கும்போது நம்ம ஒரு பறவையை எங்களோட இது இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு வெட்லாண்டுக்குள்ளே போய் அந்த பேர்டு என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுது, பேர்டோட இக்காலஜி என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு அதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பாக ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு பறவையை அடைச்சி வச்சு நம்ம பேரை சொல்ல வைக்கிறதுனால நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதை அனுபவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பறவையை வீட்டில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு தடவை பேர்ட் வாட்சிங்க்கு வாங்க. வெளியே வந்து பறவைகள் எவ்வளோ சுதந்திரமாக, அதோட சிறகுகள் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கும்போது, அது ஒரு பேர்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அது எந்த வேலையும் பண்ணாது, ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவி தாவி பண்ணக்கூடிய பறந்து பறந்து அதோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த பறவை எவ்வளோ வெளியே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது. அதை மனசில் வைக்கும்போது, அதை நம்ம யோசிக்கும் போது, வீட்டில் ஒரு பறவையை நம்ம வச்சு வளர்த்த கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துறத விட அந்த பறவை நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு என்வயர்மெண்ட்டை நம்ம வந்து உருவாக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளோட குழந்தைங்க, சிறு குழந்தைங்கள மனசுல இருந்தும் பதியக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு.
இது மாதிரி பறவைகள் துன்புறுத்தப்படுது அப்படின்ட்டு யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா?
கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பறவைகள் அப்படிங்கிறது வந்து பறக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம். அந்த பறவையை நம்ம வீட்டில் வச்சு அதை நம்ம பேரை சொல்ல வைக்கிறதுக்காகவோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காகவோ அதை கஷ்டப்படுத்தி நம்ம அதை வந்து சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பறவைகள் நீங்கள் வீட்டில் யாரும் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக எங்களுக்கும் தெரியும் பறவைகள் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் தான் வச்சுருக்காங்களே தவிர யாரும் தப்பு பண்ணுங்கிற எண்ணத்தில் வச்சுட்டு இல்லை. அப்படி வச்சுருக்கிறவங்க, நான் அந்த பறவைகளை வந்து நாங்கள் தெரியாமல் வச்சுருக்கோம், நாங்கள் ஒப்படைக்க விரும்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் பயப்பட வேண்டாம். இதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டோ எதுவும் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் பண்ணி அந்த பறவைகளை ஒப்படைக்கலாம். முக்கியமாக கிளியை வச்சுருக்கிறவங்க ஒப்படைக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த இது இருந்துச்சுன்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணனா நாங்கள் அதுக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சு தர தயாராக இருக்கோம். நீங்கள் டெய்லியும் வந்து பார்க்கலாம். அந்த பறவைகள் ரெக்கைகள் வர்ற வரைக்கும் நாங்கள் அதை வச்சு அதை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனிமல் ரெஸ்கியூஸ் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கு 9626011011 திரும்பவும் சொல்கிறேன், 9626011011 1206011011 என்ற நம்பருக்கு கால் பண்ணனா எந்த விதமான உதவிகளாக இருந்தாலும், ஒரு பறவை ரோட்டில் அடிபட்டு இருக்கு அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணனா கண்டிப்பாக அடுத்த சில மணி நேரத்தில் எங்களோட அமைப்பை சேர்ந்த யாராவது ஒருத்தர் அங்கே வந்து அந்த பறவைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க.
நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க வின்னி, பீட்டர் அண்ட் பாலகுமார். அதாவது நம்மளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போதே சிறகடிச்சு வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மனிதர்களாகிய நம்மளே அப்படி சொல்கிறோம். அப்போ பறவைகள் வந்து நீங்கள் சொன்னீங்க சிறகுகள் வந்து படைக்கப்பட்டது வந்து சிறகடித்து பறப்பதற்காக அப்படின்ட்டு, நல்ல அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி
நன்றி.
என்ன நேயர்களே, வின்னி பீட்ரு பாலகுமார்னு சொன்னதை கேட்டிங்களா? பறவைகள் பறப்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்று, அதை நம்ம ரக்கையை விட்டியோ அல்லது சின்ன பெட்டிகளில் போட்டோ அடைக்கக்கூடாது. பறவைகளுக்கு நம்மளை மாதிரி வலி உணர்ச்சி எல்லாம் இருக்குது. என்ன நம்மளுக்கு அது கத்தியோ கூச்சல் போட்டோ வெளிக்காட்ட தெரியும், பறவைகளுக்கு அது தெரியாது இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ இந்த மாதிரி பறவைகளை ரக்கையை விட்டியோ சின்ன பெட்டியில் அடைச்சோ வளர்த்துனாங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் வளர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விடுவிக்க வைங்க. ஏன்னா பல்வேறு சமன்பாட்டிற்கு விலங்குகள் பறவைகளின் விகிதாச்சார எண்ணிக்கை பெரும்பங்கு வகிக்கிறது. இயற்கையில் விலங்குகள் பறவைகள் எண்ணிக்கை சரியான விகிதத்தில் இருந்தால்தான் மனித இனம் இயற்கையோடு ஒன்றி வாழ முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பறவைகளோ விலங்குகளோ அடிபட்டிருந்தால் அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து காப்பாற்றுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்கள் பறவைகளையோ விலங்குகளையோ பாதுகாக்கிற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசணும்னா தயங்காமல் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422243155 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து பங்கேற்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கடிதம் மூலம் சொல்லணும்னா கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோவை 3. மின்னஞ்சல் மூலமாக உங்கள் தகவலை தெரிவிக்கணும்னா dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலம் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை ரேடியோவில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சிகளில் பதிவேற்றம் பண்ணுறோம், கேட்டு பயனடைங்க.